இந்த ஈஸ்வரன் என்பது சிவன், சிவனை இணைத்து இறைவனை இணைத்து சைவகிரியில் யோகம், சிவயோகம், சிவஞானம் என்று சொல்லுகிறான் இல்லையா? யோகம் ஞானம் என்று இருக்க அதுல சிவயோகம் சிவஞானம் என்று சொல்றது இருக்கு இல்லையா? அதான் அந்த சிறப்பானது. அந்த சைவகிரிய யோக ஞானத்திலே நின்றோர் ஊனமிலா முத்தி பதம் பெற்று, அவர்களுக்கு கூட இன்டர்மீடியட் லிபரேஷன் தான் கிடைக்கும். பதமுத்திகள் சாலோக முத்தி, இறைவனுடன் ஒரே உலகத்தில் வாசிக்கும் முத்தி. சாமீப முத்தி, இறைவனுடன் அணுக்கத்தில் இருக்கும் அடையும் இருக்கும் முத்தி. சாரூப முத்தி, அதே உருவத்தை எடுக்கும் முத்தி. மற்றும் அந்த பதமுத்திகள் எல்லாம் எடுத்து உலகமெல்லாம் ஒடுங்கும் போது, இந்த உலக மூலி காலத்தில் எல்லா உலகங்களும் இறைவனால் ஒடுங்கும் போது, அரண்மும் நிலாது ஒளியில், அதாவது இறைவனுக்கு முன்னால போக அந்த நேரத்தில் அவர்களுக்கு நேரடியாக அல்டிமேட் லிபரேஷன் கிடைக்கலாம். அப்படி கிடைக்காவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? மீண்டும் பிறப்பார்கள், உட்பவித்து மீண்டும் பிறந்து. ஆனா இங்க பிறக்கக்குள்ள ஞானத்துக்கு ரெடியா பிறப்பார்கள். ஏனென்றால் முற்பிறப்பிலேயே தங்களுடைய தானம் தவம் எல்லாம் முடிச்சு சரியகிரிய யோகம் முடிச்சு பிறப்பார்கள். இவர்களுக்கு எழுதாக சாமுசித்தர்கள். இதுதான் சம்பந்தர் மூன்று வயதுடைய ஆரம்பானது.
உண்மையிலே அவருடைய முற்புறவியில செய்த இதுகள் தான்.
மெய்கண்டார் ரெண்டு வயதுல ஞானம் அடைந்ததும் இல்லை, குமரகுருவர் ஐந்து வயதுல ஞானமதும் இல்லை. இதெல்லாம் முற்புறத்தில முடிச்சுட்டு
அதை விளங்காமல் தான் சிலர் பல மாதிரி
பேசிக்கொள்கிறார். அந்த உகமயிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். அவருக்கு திருமணத்தால் அம்மையார் கொடுத்த உடனே உடனே அவருக்கு ஞானம் எல்லாம் வந்துட்டது. என்ன வந்துட்டது? இந்த படிப்பு பெறுகின்ற ஞானம் அது சொல்லுவார்கள் அபர ஞானம். அதாவது நாங்களெல்லாம் புத்தகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. படிப்பாளை வருகின்ற ஞானம் எல்லாம் அபர ஞானம். அதான் சொல்றார் உவமயிலா கலைஞானம் உணர்வு. அதற்கு சொல்றார் உணர்வு அரிய மெஞ்ஞானம், உணர்வதற்கு அரிய மெஞ்ஞானம். அதான் சொல்றார் மாணிக்கவாசன நோக்கறிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு, நோக்கறிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு. கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டிருந்தார் தங்கரத்தின் நோக்கறிய நோக்கு. கூர்த்த மெஞ்ஞானத்தால் ஷாப்பின் விஷ்டம் கொண்டு உணர்வார் தங்கருத்தின் அதை ரியலைஸ் பண்ற ஆக்களுக்கு கூட நோக்கறிய நோக்கே அதை அறிவ நோக்குறதுக்கு அறிவு நுணுக்கறிய நுண்ணுணர்வு என்று சொன்னார். அப்படிப்பட்ட இந்த நுணுக்கறிய நுணர்வுல சொல்றார் உணர்வறிய மெஞ்ஞானம், உணர்வறிய
மெஞ்ஞானம்
மெஞ்ஞானம் என்று சொல்லுகின்றார். இந்த மெஞ்ஞானம் ரெண்டும் அவருக்கு கிடைத்தது. அம்பாவுடைய ரெண்டு மார்பகங்களையும் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் ஒன்று பரஞானம் மற்றது அபரஞானம். அதான் அம்பாவுடைய ரெண்டு மார்பகங்களின் உருவு. அதே மாதிரி பாதங்களையும் அப்படி சொல்லுவார்கள். இதனுடைய பாதங்களை சொல்லுகின்ற பொழுது ஒன்று பரஞானம் ஒன்று அபரஞானம். அப்ப இந்த நிலையிலே அந்த அவருக்கு அந்த ஞானம் கிடைத்தது. அந்த ஞானம் அவை அடைந்து அடைவர் சிவனை அங்கு அந்த ஞானத்தினாலதான் சிவனை அடைவார்கள். நாதனே முன்னிற்கின் அணுகுவர நட்டாலே என்று சொல்லுகின்றார். இதன் சரியான பாதை ஞானத்துக்கு போறதுக்கு. அப்ப இது விளங்க வேண்டும் எங்களுக்கு. இது சும்மா போய் இடத்துல காசு கொடுத்து தீட்சை எடுத்து மந்திரம் கேட்டு டிவியில டிஸ்கோஸ் பார்த்து வர ஞானம் அல்ல. அதான் இந்த ஞானம். ஆனால் இந்த பாத்துல வந்து ஒரு பைபாஸ் இருக்குது. இது ஸ்ட்ரைட் பாத், இதுல பைபாஸ் இருக்குது. பைபாஸ் என்ன சொல்றாருண்டா, இந்த ஞான செயலுடையோர் சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவே செய்திடனும். திலமண்டால் எள்ளு, எள்ளளவு தானம் நல்காரியம் அவர்கள் செய்தாலும் நிலம் மலை போல் திகழ்ந்து. நிலத்தில் பெரிய மலை மாறி அவர்கள் செய்ததானும் பெருசா வரும், பெருசா வரும். பவ மாய கடலின் அழுந்தா வகை எடுத்து, இந்த மாய புறப்பில அழுந்தாமல் எடுத்து பரபோகம் தொய்ப்பித்து மேல சுவர்க்க இன்பங்களை எல்லாம் தொய்ப்பித்து பாசத்தை அறுக்க, இந்த பாசம் அறுப்பதற்கு தவமாறும் புறப்பொன்றின் சார பண்ணி ஒரு நல்ல தவஞ்செய்த புண்ணிய புறப்பில புறப்பினம். இதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றார், அநேக ஜென்ம சம்சிஸ்தா சதோஜாதி பராங்கதி. அநேக ஜென்மங்களிலே செய்த நேற்றையர்களின் தெருவாக ஒருவன் அந்த புண்ணிய கதையை அடைகிறான். அர்ஜுனன் கேட்கிறார், இப்படி எல்லாம் நாங்கள் முயற்சி செய்கின்றோம், தியானம் செய்கின்றோம், யோகம் செய்கின்றோம், என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் ஊழறவில்லை, என்னுடைய ஆயுள் முடிந்து விட்டது, உறந்து விட்டோம், என்ன நடக்கும்? மீண்டும் விட்ட இடத்திலிருந்து தொடங்க வேண்டுமா என்ற கேட்க அவன் சொல்றான், முன்செய்த தியானம் யோகம் தானத்தின் பயனாக அவன் நல்ல புதுப்பிறப்பில தோன்றுவான். அந்த புதியில முந்தி பெரிய ஞானிகள் எல்லாம் பிறந்திருப்பார்கள். அங்கே வேத அத்தியானம் நடக்கும், ஆத்மீய விஷயங்கள் கலந்துரையாடப்படும். அந்த சூழல அவன் பிறந்து வளர்வான். அதான் இந்த கொண்டீடு வெண்மையான் கொடுப்பார். அடுத்த பிறப்பில. அப்படி சார பண்ணி சரியை சிறியா யோகம் தன்னிலும் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி பைபாஸ் பண்ணுவேன். சரிய சிறிய யோகத்தில் இப்படி முறைப்படி போகணும் இல்ல, இந்த கொஞ்சம் சாணம் செய்தால் அதுல பைபாஸ் பண்ணி அப்படியே நேர ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நனவிக்கும் தானே. இதுதான் ஞானம். இந்த ஞானத்துல தோஷம் இல்லை என்றது என்ன கேட்டால், அந்த ஞானத்துல இருந்து அந்த நிஷ்டை வரும். ஞானத்தின் உச்ச நிலை நிஷ்டை. நிஷ்டை என்பது எங்களுக்கு அறிவதற்காக தந்த கருவி கரணங்கள் 36 தத்துவங்கள், கண்காது மூக்கு வாயிலிருந்து மனம் புத்தி சித்தத்திலிருந்து 36 தத்துவங்கள், இதெல்லாம் இறைவன் தந்தது அறிவதற்கும் அனுபவிப்பதற்கும். அதை வச்சுத்தான் நாங்கள் அறிகின்றோம், வானொலியிலே கதைக்கின்றோம், நீங்கள் கேட்கின்றீர்கள், கேள்வி கேட்கின்றீர்கள், அலசுகின்றோம், ஆராய்கின்றோம், வாசிக்கின்றோம், பார்க்கின்றோம், கோயிலுக்கு போகின்றோம், ஆன்மீக விஷயங்களை ஆராய்கின்றோம். அனுபவிக்கிறதும் அதை வச்சுத்தான், இந்த உலக இன்பங்களை பூவங்களை தீர்த்தி அனுபவிப்பதும் அதைத்தான். இந்த அறிவதற்காகவும் அனுபவிப்பதற்கான கருவிகரணங்கள் இறைவனை அறிவதற்கும் இறைவனை அனுபவிப்பதற்கும் அந்த நிலையிலே பிகம் இன்எஃபிஷியன்ட் அண்ட் இன்சபிஷியன்ட். அந்த நிலையிலே டிஸ்கனெக்டிங் ஃப்ரம் தீஸ் 36 தத்துவாஸ், டிஸ்கனெக்டிங் ஃப்ரம் தீஸ் 36 தத்துவாஸ் தான் நிஷ்டை. அபிராமி பட்டர் இந்த நிலையிலே தான் இருந்தார். சரபோஜி மகாராஜா வந்து இன்றைக்கு பகலோ இரவோ என்று கேட்கின்ற பொழுது ஜோஸ்வாமிகளும் இந்த நிலையில இருந்தார். சொல்லுவார் என்ன, பட்டப்பகல் சூழலுடன் நாடென்ற நாடு என்று ஜோஸ்வாமிகள் பாடுகிறார். இந்த நிஷ்டையில இருக்கிற ஆக்களுக்கு மட்டும்தான் அந்த தோஷம் இல்லை. நிஷ்டையிலிருந்து வெளியில வந்தா தோஷம் இருக்குது.
இருக்கும் பொழுதுதான்,
இருக்கும் பொழுது அதான் ஞானம். அது ஞான நிஷ்டை உடையோருக்கு சில பேர் இருந்துட்டு வெளியில வந்து உலக வாழ்க்கையில் இருப்பார்கள், திரும்பி போவார்கள், திரும்பி வருவார்கள். ஆனா அதுலேயே ஆழ்ந்து அப்படி அமர்ந்திருப்பவர்களுக்கு நன்மையோடு தீமை இல்லை, அவர்கள் நன்மை தீமை கிடையாது. நாடுவது ஒன்று இல்லை, இதை வரணும், பரமடை போகணும், எனக்கு மாலை ஓடணும், அதெல்லாம் கிடையாது. சீலம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கத்தை படியெல்லாம் நடப்படுவதில்லை. அங்கேயும் போவார்கள், இங்கேயும் போவார்கள். தவம் இல்லை, விரதமுடைய ஆச்சிரம செயல் இல்லை. ரமணாசிரமத்தில் ரமணா அப்படி இருந்தார். விரதமுடைய ஆச்சிரம செயல் இல்லை, தியானம் இல்லை, சித்த மலம் இல்லை, கோலம் இல்லை, புலன் இல்லை.
இதைத்தான் அவர்கள்
கோலன் கூடி கிடையாது, எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கோன்றதே இல்லை. புலன் இல்லை, கரணம் இல்லை, கருவிகரணங்கள் கூடி கிடையாது, குணம் இல்லை, குறியில்லை, குலமும் இல்லை. பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணம் மருவி, அவர்கள் சின்ன பிள்ளை மாதிரி இருப்பார்கள். உண்மத்தர் என்றா பித்து பறித்தவர்கள், அதாவது உண்மத்தர் என்றது பைத்தியம் பிடித்தவர்கள் மாதிரி இருப்பார்கள். பிசாசர் என்றது பேய் பிடித்தவர் மாதிரி இருப்பார்கள். குழந்தை பிள்ளை மாதிரி இருப்பார்கள், பேய் பிடித்தவர் மாதிரி இருப்பார்கள், பைத்தியம் பிடித்தவர் மாதிரி இருப்பார்கள். அதான் செல்லப்பா சுவாமிகளை பைத்தியக்காரன் தான் சொல்லுவார்கள், விஷர் செல்லப்பா என்று ஜாழ்பாட தமிழ் சொல்லுவார்கள். விஷர் என்றால் பைத்தியம். பாலுடன் உண்மத்தர் பிசாசர் குணம் மருவி பாடலினோடு ஆடலிலே பயின்றிடனும் பயில்வர், அவர்கள் பாட்டு பாடி ஆடிக்கூடிய எல்லாம் இருப்பார் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இப்படி அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தோஷம் இல்லை. அதில் சொல்லுகிறார்கள் என்றால், சாக்கிரத்து அதீதத்தை புரிந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உலகில் சர்வ சங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள், எந்த விதமான தோஷமும் அவர்களுக்கு கிடையாது. இவர்கள் பாக்கியத்தை பகர்வது ஏன், பகர்வது ஏன், எப்படி சொல்வது இவருடைய பெருமையை. இம்மையிலே உயிரின் பற்றறுத்து, இந்த பிறப்பிலேயே உயிரிழந்த பற்றி அரைத்து பரத்தை அடை பராபு சிவரன்றோ, பரத்தை அடைந்து சிவனாகவே இருக்கின்ற சிவன் தானே இவர்கள். ஆக்கு முடிகவித்து அரசு ஆண்டு அவர்கள் அறிவியரோடு அனுபவித்து அங்கு இருந்திடனும், அவர்கள் சில போல இங்க முடிவோடி அரசர் போல பல பெண்களை கூடியும் இருப்பார்கள்.
அப்படி இருந்தாலும்
ஆக்கு முடிகவித்து அரசு ஆண்டு அவர்கள் அறிவியரோடு அனுபவித்து அங்கு இருந்திடனும் அகப்பற்று அற்று இருப்பர் உள்ளுக்கு பற்றிடார். நோக்கி இது புரியாதோர், இதை பார்த்து இது புரியாதவர்கள் புறப்பற்று அற்றாலும், வெளியில புறப்பட்டு இல்லாம இருந்தாலும் முளைவர் புறப்பில் திருப்பி திருப்பி புறப்பார்கள். வினைகள் நுங்குடாது, அவருடைய வினையும் அடங்காது. ஆகவே இது வந்து எக்ஸெப்ஷன். ஆகவே இந்த ஞானிகளுக்கு தோஷம் இல்லை என்பதற்கு ஞானத்தினுடைய சரியான முறைவழி என்ன, ஞானத்துக்கு பைபாஸ் எப்படி வருகிறது, ஞானிகளுடைய இயல்பு என்ன, நிஷ்டையில இருக்கின்ற பொழுது அவருடைய செயல்கள் இப்படி இருந்தாலும் தோஷம் இல்லை என்பது இது நாளும் சிவஞான சித்தியால சொல்லி
இருக்கு.
இதை வைத்துத்தான் நாங்கள் ஞானிகளையும் ஞானிகளுடைய நடையையும் நாங்கள் அணுக வேண்டும்.
டாக்டர், இங்கே ஒரு நெடுநேரமாக ஒரு நேயர் இங்க இணைப்பில் வந்திருக்கிறார், அவரை பார்ப்போம். வணக்கம்.
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 வணக்கம் டாக்டர் ஐயாக்கம்.
வணக்கம்.
நான் திருமதி கோவிந்தன் பேசுறேன்.
சொல்லுங்க.
எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது என்னென்று சொன்னால், இந்த சிவனுடைய சோமஸ்கந்த மூர்த்தி என்ற உருவம் இருக்குதல்லோ,
ஆமாம்,
அது வந்து சிவன் அம்மன் பிள்ளையார் முருகன் என்றதோ அல்லாட்டி தனியா முருகனோட இருக்கிறதான் சோமஸ்கந்த மூர்த்தி என்று
சொல்லுவோம். சோமஸ்கந்த மூர்த்தி என்பது உண்மையிலே சிவன் கோவிலிலே திருவிழாவிலே உலங்கா மூர்த்தியாக இருந்தவர்களை வலம் வரும் பொழுது சோமஸ்கந்த மூர்த்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆகம விதி சொல்லுது. சிவன் பார்வதி அவர்களுடன் நடுவிலே உமை, இடையில கந்தர்
முருகன்.
ஓ, அப்ப சோமஸ்கந்தன் மூர்த்தி என்பது அதைத்தான் சொல்லுவார்கள். அப்ப அப்ப சிவன் உமை கந்தன் அந்த மூன்றும் சேர்ந்த மூர்த்தம். இந்த மூர்த்தம் வந்து அவனுடைய முழுமையான அறிவு பாலிக்கும் திருவிழாவில் விளம்பரம் பொழுது அந்த மூர்த்தியை தான் விளம்பரம் கொண்டு ஆகம விதிகள் சுவருகின்றன. விக்னேஸ்வரரை மத்தியிலே கொண்ட ஒரு மூர்த்த மரபும் இருக்கின்றது, ஆனால் அது சோமாஸ்கந்த மூர்த்தம் அல்ல.
என்னுடைய சாமி அறையில ஒரு படம் இருக்கிறது என்ன மாதிரி என்று சொன்னா, சிவனும் அம்மனும் நடுவ, சிவனுக்கு பக்கத்துல பிள்ளையார், அம்மனுக்கு பக்கத்துல முருகன்.
இதை குடும்ப படம் என்று சொல்லுவார்கள். இந்த படம் வந்து இது மிகவும் சமீப காலத்தில் உருவாக்கப்பட்ட படம். ரவிவர்மா என்ற பிரசித்தி பெற்ற ஓவியர் இந்த படத்தை வரைந்தார். அவருடைய ஆரம்ப கால படத்திலே சிவனுக்கு மீசை இருக்கும், சிவனுக்கு மீசை இருக்கும். இப்போ படம் இப்போ செய்கின்ற படங்கள்ல இது கிடையாது. பொதுவாக இப்ப வீடு குடிபோவர்கள் இந்த குடும்ப படம் வைக்க வேண்டும் என்ற மரபை பின்பற்றி இந்த படத்தை வேண்டி வைப்பார்கள். அதுல தவறு இல்லை, அதெல்லாம் தவறு கிடையாது. நான் சொல்வது விக்கிரக அமைப்பிலே சோமாஸ்கந்த மூர்த்தம் என்பது சிவன் பார்வதி அவர்கள் மத்தியில் சிறிய குழந்தை பிள்ளை உருவமாக கந்தன் இருப்பார். பெரிய மூர்த்தமாக தெரியாது, அலங்காரங்களுக்குள்ளேயே அது மறைந்துவிடும்.
நன்றி,
நன்றி, வணக்கம்.
வணக்கம், வணக்கம். இப்பொழுது நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம் நினைக்கிறேன் டாக்டர். இப்ப இங்க பல கேள்விகள் வந்திருக்கின்றன. இதுல இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த தைப்பூசத்தோடு தொடர்புபட்ட ஒரு கேள்வியை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அது ஏற்கனவே நீங்கள் பார்த்த ஒரு விடயமாகத்தான் எனக்கு தென்படுகிறது. நாங்கள் சென்ற வாரம் இதை பார்த்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். முருகன் அகத்தியருக்கு தமிழை போதித்தார் என்பது உண்மையா? அப்படியானால் தமிழ் கடவுளால் உருவாக்கப்பட்ட மொழியா? நாங்கள் சென்ற முறை பார்த்தோம், நீங்கள் 18 மொழிகள்
கொடுக்கப்பட்டது. பண்டிதராவார் 18 பாடையும் அந்த முதல்வான் அறம் சொன்ன வாரே என்ற விடயத்தை பார்த்தோம். இந்த 18 பாடைகள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதே மாதிரியாக இந்த 18 பாடுகள்ல பாஷைகள்ல பல பாஷைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை திவாகர நிகண்டு எங்களுக்கு கிடைக்கிற நிகண்டுகளிலேயே மிகவும் பழமையான நிகண்டு அந்த காலத்து டிக்ஷனரி. அதுல இந்த 18 பாடுகளையும் பற்றி சொல்லுகின்ற பொழுது சீன பாஷை, சோனக பாஷை, அராபிய பாஷை, சோனக பாஷை, அதே மாதிரியாக ஜவன பாஷை, கிரீக்,
அதுவும் இருக்கு,
அதுவும் இருக்குது. கிரீக், ஜவன பாஷை, சீன பாஷை, அந்த பாஷை சிங்களம், திராவிடம், மற்றது மகதம், இப்படி சமஸ்கிருதம், ஒரு பல 18 பாடைகள் குறிப்பிட்டு ஆறுமாவுடைய 4வது சைவனாவுடலையும் அவர் இந்த 18 பாடைகள் பாஷைகள் என்ன என்பதை சொல்லியிருக்கின்றார். இந்த 18 பாடைகளுக்கும் கொடுத்தது இறைவன் என்று காணப்படுகின்றது. அது எல்லா நூல்களிலும் இருக்கிற அறநூல்களுக்கும் தந்தை இறைவன்
தான்.
அதுகொண்டு அடுத்ததாக இறைவன் அகத்தியருக்கு தமிழ் மொழியை கற்பித்தான். திருக்கல்யாணத்தின் போது இறைவனுடைய திருக்கல்யாணத்திலே இறைவன் அகத்தியரை பணிக்கின்றோம், நீ தெற்குக்கு போகண்டு. அக்க தெற்கிலே ஏற்கனவே வளர்ந்து வருகின்ற மொழிதான் தமிழ். இறைவன் முதலே உருவாக்கி வளர்ந்து வருகின்ற
மொழி
அந்த போவதற்காக இவருக்கு அந்த பாஷு அந்த வந்து இப்ப கனடாவர்களுக்காக இலங்கையில இங்கே படிக்கவில்லையா,
படிச்சுட்டு வர்றது.
பிரிட்டிஷ் கவுன்சில் படிக்கிறோம், அமெரிக்கன் சென்டர்ல போய் படிக்கிறோம், டாஃபல் எக்ஸாம் எடுக்கிறோம், யூஎல்பிஎஸ் எக்ஸாம் எடுக்கிறோம். அதே மாதிரியாக முருகனுக்கு முருகன் அகத்தியருக்கு சிவன் தமிழ் சொல்லிக் கொடுத்தார். அது ஒரு செகண்ட் ஒரு உண்டு. அதே மாதிரியாக உமையம்மையாருக்கு தமிழையும் சமஸ்கிருதத்தையும் சொல்லிக் கொடுத்தார். ஆரியமும் தமிழும் கேரிகையாருக்கு கருணை செய்தானே என்று வருகிறது. அடுத்ததாக இங்கே வந்த முருக அகத்தியருக்கு மொழிபெரியும் மொழியுடைய இலக்கண நுட்பங்களை சொல்லிக் கொடுத்தது முருகன். முருகனுக்கு மொழியில இலக்கண நுட்பங்களை சொல்லிக் கொடுத்தது முருகன். அதே மாதிரியாக நக்கீரனுக்கும் சிவன் தமிழ் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். இது திருவிழா பிராணத்தில் வருகின்றது.
நக்கீரனுக்கு
நக்கீரன் அந்த தருமிக்கு பெட்குழி எடுத்த பலனும் இருக்கின்ற திருவிளையாடல் படம் பார்த்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். தருமிக்கு இந்த அகலை பிராமணனுக்கு பாண்டியம்மனுடைய பரிசை பெறுவதற்காக ஒரு பாடலை எழுதி கொடுக்கின்றார் சோமசுந்தர கடவுள். இவர் பாடலை கொடுத்து பரிசு வர போகின்ற பொழுது அங்கிருந்த தலைமை தலைவர் நக்கீரன் நிறுத்தம் இந்த பாடலிலே குற்றம் இருக்கின்ற என்று சொல்லிவிட்டார். அது நிறுத்த உடனே தனி வந்த முறையிட சோமசுந்தர கடவுளே அங்க போகின்றார். மாரகோஷத்தில் புலவர் மாதிரி நக்கீரன் அங்கு இருக்கின்றார். அப்ப அவருடன் வாதிட்டு இறைவனையே குற்றம் என்று சொன்னவர் தான் வணங்கின் தெய்வமே செய்த பொழுது குற்றம். அப்ப இறைவனுக்கு குற்றமோ என்று கேட்க நெற்றிக்கண்ணை திறந்து காக்க நெற்றிக்கண் திறப்பினன் குற்றன் குற்றமே என்று சொல்லி ஓடிப்போ அந்த பொம்மை தாங்காமல் மதுரை சோமசுந்தர கடவுள் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற பெட்டாமரை குளத்திலே விழுந்தாராம். அவரை பிறகு இறைவன் களை கேட்டி அவருக்கு வந்து அவருக்கு பிறகு அவர் அந்த குற்றம் என்று சொல்லதை புரிந்து கொள்வதற்காக அவர் தமிழிலே தலைமை தமிழ்ச்சங்க புலவர். அவர் மூன்றாம் தமிழ்ச்சங்க காலத்தில் இருந்தவர். இறைவனே எழுதிய இறைவனார் அகப்போல் என்ற காதல் நூலுக்கு அடுத்த முறை பார்ப்போம். காதல் தினம் வருகின்றது இல்லையா, அதுக்கு மேல கட்டாயமாக
பார்க்கிறீர்கள்.
இறைவனார் அகப்பொருளுக்கு உரை செய்தவர் இந்த நக்கீரர். திருமுருகாற்றுப்படை என்ற முருகப்பெருமானுடைய பாட்டை பாடினவர். தெப்புஷத்திலே பாட வேண்டிய பாடல்கள் கந்த புராணம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, மற்றது கந்தர் அலங்காரம், மற்றது இந்த திருமுருகாற்றுப்படை, இதெல்லாம் தெப்புஷத்திலே பாடக்கூடிய முருகன் பாடல்கள். அந்த திருமுருகாற்றுப்படையை பாடினவர். இது இந்த ஆற்றுப்படை பத்து பாட்டுகள்ல உண்டு. இந்த பத்து பாட்டுகள்ல உண்டு. அதே நேரம் சங்க இலக்கியத்திலேயும் சமய இலக்கியத்திலேயும் இடம்பெற்றிருக்கிற ஒரே பாடல் இதுதான். இது பதினேழாம் திருமுறையிலும் இருக்குது. அது வாரம் பத்து பாட்டு சங்க இலக்கியத்திலும் இருக்குது. இட்ஸ் ஒன்லி லிட்ரேச்சர்.
அது உண்மையிலே அது ஒரு மிக புனிதமான ஒரு
காம்பினேஷன். அந்த பாடலை பாடியவரும் இந்த நக்கீரர் தான். இந்த நக்கீரருக்கு பிறகு அந்த தமிழ் முத்தங்களை இறைவன் சிவன் சொல்லிக் கொடுத்தார் என்று திருவிழா பாடத்தில் வருகிறது. அது தமிழ் மறைவு மாதம் நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். எங்களுக்கு தமிழ் பெருமை ஏன் என்று கேட்டால் இந்த விடயங்கள். அத்தோடு குந்தறிந்த குமரவர்களும் திருபுரமிருத்த விருஷனை கடவுளும் சந்தமிருந்து தமிழாய்ந்தார்கள் என்ப. இது முதற்சங்க காலத்திலே முருகப்பெருமானும் சிவபெருமானும் தமிழ்ச்சங்கத்தில் இருந்து தமிழாராய்ந்தார்கள். அப்ப அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாஷை, அவர்கள் இலக்கணம் கொடுத்த பாஷை, அவர்கள் கற்பித்த பாஷை, அவர்கள் அறமுறைத்த பாஷை, அவர்கள் சங்கம் அமர்ந்து வளர்த்த பாஷை தமிழ். ஆனபடியினாலே தமிழ் எங்களுக்கு மிகவும் இணக்கமானது. இதுதான் எங்களுக்கு ரீசன் தமிழிலே பட்டு.
உண்மையில இந்த நிலைமையை அறியாமல் தான் நாங்கள் எங்களுடைய மொழியை பற்றி பிறர் ஆராய்ந்து கூறப்பின்றால் எங்களுக்கு அது
பல தவறான தவறு கூட வருகின்றன. சிலர்கள் வந்து ஒரு ரயரோட்டிக்கா ஒரு கோஷம் போடுற மாதிரி தமிழ் சிறப்பான மொழி, தமிழ் பண்பாடு சிறப்பானது, பழமையானது, கல்லோன்று மண்டோன்று காலத்து மின்தோன்று மூன்று தமிழ், தமிழை போல மொழி இல்லை, இப்படி எல்லாம் சும்மா சொன்னால் ஒன்று
விடுபடாது.
ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும். இளம் தரமான வைத்துக்கொள்ள விதத்தில் சொல்ல வேண்டும். பொலிட்டிக்கல் ஸ்லோகன் தமிழ் இஸ் கிரேட்டஸ்ட் லாங்குவேஜ் பட் வை இட் இஸ் கிரேட்டஸ்ட் என்பது தெரிந்து சொல்ல வேண்டும். அதுதான் அங்கே இம்பார்ட்டன்ட்.
உண்மையில டாக்டர் இன்னொரு நேர் இங்க காத்திருக்கிறார். வணக்கம்.
சிவகுமார்.
சிவகுமார்
சொல்லுங்க.
இந்த கேள்வி என்னன்னு சொன்னால் இப்ப சாதாரண ஆக்கள் கதைக்கு இப்ப விசேஷ செல்ல பாக்கறது சொன்னீங்க. மக்கள் சொல்றது அவரை விசேரன் தான் சொல்ற விசேர் செல்லப்பா. விசேர் செல்லப்பா சொல்றது மட்டையே நீங்கள் தான் விசேரன் சொல்லி ஆன்மீக பாதையில பயணிச்சபடியாது. அப்ப இந்த கேள்வி என்னென்ன சாதாரண ஆக்கள் கதைக்காக நான் கடவுளை பார்த்தேன் கடவுளோட கதைச்சேன் என்று சொல்லிக்கு இல்ல. உண்மையிலே அதை கடவுளை பார்த்தவே அல்ல ஒரு மென்டல் சிக்கலா நாங்கள் அதை கதைக்கணும்.
சில சபைகளிலே வந்து கடவுளை பார்க்கின்றோம் கடவுளை கதைக்கின்றோம் என்று சொல்லுகிறார்கள். சில பேர் வந்து உறவினங்களுடன் வருகின்றார் என்று சொல்லுகிறார்கள். சில பேர் சொல்லுகிறார்கள் நான் சமாதியிலே போகின்றேன் நிஷ்டையிலே போகின்றேன் சொல்லி இருக்கின்றார்கள். எப்படி இது சரியான இது பிழையானது என்றால் இந்த லட்சணங்களை பார்க்க வேண்டும். அபிராமி பட்டர்கள் வந்து இந்த நிஷ்டையில இருந்த பொழுது ரெண்டு வாதம் இருந்தது. ஒருவர் சொன்னார் இவர் பைத்தியக்காரன் என்று, இன்னொருவர் சொன்னார் இவர் ஞானி இவர் நிஷ்டையில இருக்கிறார் என்று. அதுக்குதான் சரபோதி மன்னன் போயிட்டார். அதுக்கு அவர் டெஸ்ட் வச்சாரு. அம்மா வந்து அமாவாசையை பௌர்ணமியாக்கி காட்டினாரு. அந்த தன்மை இருந்தால் அமாவாசை பௌர்ணமியாக்கி தான் காணுகின்ற தன்மை வேறு, அதை மற்றவர்களுக்கு காட்டுகின்ற தன்மையும் இருந்தால் அது வந்து அந்த எடுத்துக்கொள்ளலாம். இறையை பற்றிய பாதையிலே பலவிதமான வெளிப்பாடுகள் வரும், காட்சிகள் கூட வரும். காட்சிகள் மூட்டங்கள் தோன்றுவது, காட்சி கனவில் நினைவிலே கூட தோன்றுகின்ற காட்சிகள் எல்லாம் வரும். அதையெல்லாம் அல்டிமேட்டம் என்றல்ல அதெல்லாம் இந்த பாதையிலே வந்து போவது. நாங்கள் யோகத்தை பயந்து கொண்டு போக, தியானத்தை பயந்து கொண்டு போக, ஓங்கார மந்திர பிரணவ உச்சரத்தை சொல்லிக் கொண்டு போக 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 அந்தந்த தரி தெய்வங்கள் வருவார்கள், முடிவொள்வார்கள், காட்சி தருவார்கள், காட்டுவார்கள், இந்த நாதங்கள் புறக்கும். ஆனால் அதையெல்லாம் அல்டிமேட்டம் எடுத்துட்டு நாங்கள்
கூடுதலாக
பாதையிலே வருகின்ற சில சில அனுபவங்கள், சில சில காட்சிகள், அதை வந்து நாங்கள் அல்டிமேட் ஞானம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. சில காலத்துக்கு முன்னர் ஒரு மின்னஞ்சல் போர் நடந்தது. ஒரு அமைப்பை பற்றி இன்னொரு சமய அறிஞர் ஏதோ சற்று விமர்சனமாக சொல்லிவிட்டார். அதில் ஒன்றும் தப்பாக எழுதவில்லை, சில விமர்சனமாக அந்த அமைப்பினர் இங்கே வந்திருந்த பொழுது வினயத்தை துண்டு பிரசுரத்திலே உயிர்களை கடவுள் படைத்தார் என்ற கருத்து காணப்பட்டது. சைவ சமய கொள்கையின்படி உயிர்களை கடவுள் படைக்கவில்லை, உயிர்களை போல் இறைவனை போல் உயிர்களும் அனாதி, இந்த மதங்களும் அனாதி, பதியினை போல் பசி பாசம் அனாதி. அவர் இந்த விளக்கத்தை சொல்லி இது தவறு என்று சொன்னவுடன் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களிடமிருந்து ஒரு மின்னஞ்சல் போர் அடங்கியது. நாங்கள் நாளும் ஒருவனை கண்டு அவனை தரிசனம் செய்து அவனுடன் பேசி டெய்லி கம்யூனிகேஷன் வித் ஹிம், ஹவு திஸ் பர்சன் டேர் டு டெல் திஸ் என்று அது துணியிலேயே விளங்குது. அங்க ஞானம் இல்ல, ஞானம் வந்தால் என்ன, நோக்கு இருக்காது அவர்களுக்கு.
கடந்த
நிலையிலே ஞானம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மற்ற என்ன சொல்லி பற்றி அக்கறை இல்லை,
அக்கறை இருக்க தேவையும் இல்லை.
அதான் சொல்ல நன்மையோட தீமை இல்லை, நாடுவது ஒன்று இல்லை. அவர்கள் they are not here to prove anything or disprove anything.
அது சரி,
they are not here to prove anything or disprove anything. அவரவர் அனுபவத்தின்படி, அவரவர் அறிவு முதிர்ச்சியின்படி, அவரவர் சூழ்நிலைக்கேற்ப அந்த உண்மை தோன்றும். ஒரு அளவுதான் தெரியும், உண்மையை முழுக்க அறிய முடியாது. இந்த நீடித்த பயணத்திலே இது ஒரு எத்தனையோ பிறகுகளுக்கு கூட வருகின்ற பயணம். அவர் இடையில வருகிற அனுபவத்தை இதுதான் அல்டிமேட்டம், இதுதான் இது என்று சொல்ல முடியாது. உபனிஷத்தில் வரும், அவர் தவம் செய்து அண்ணன்தான் பிரம்மமென்றாராய் அறிந்தார், பிற கொஞ்ச காலத்தில் அண்ணன் பிரம்மமாக மாட்டாது என்று அறிந்து மீண்டும் தவம் செய்து மனம்தான் பிரம்மமாகும் என்று அறிந்தார், பிறகு மீண்டும் தவம் செய்து புத்தி தான் பிரம்மமாகும் என்று அறிந்தார், மீண்டும் தவம் செய்து சித்தம்தான் பிரம்மமாக, இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் அது வந்து போகும். இதுதான் உபநிஷதம் சொல்லும் நீதி, நீதி ஒவ்வொரு நிலையும் அடைஞ்சு இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் பொருள், இதுதான் கடவுள் நிலை என்று வரும். அதுக்கு பிறகு நீதி இதுவல்ல, நேத்தி நேத்தி இதுவல்ல என்று அடுத்த நிலை தொடரும். இப்படி தொடர்ந்தேச்சியான பயணம், இது ஏனி படி நெறி இட்டு கொடுத்து ஏனி தொடுமலர் புறங்குல பொன்னுலகால புறந்தருளால் ஏனிப்படி நெறி இட்டு கொடுத்து. இது அப்ப சுவாமி பாடுறார், இந்த ஏனிப்படிங்கிறது சோபான மார்க்கம். அப்ப இந்த ஏனியில ஒவ்வொரு படியும் தேவை. ஒரு சமயத்தை ஒரு கொள்கையை நாங்கள் இடிக்கவோ பழிக்கவோ கூடாது. அந்தந்த சமயத்தில் அந்தந்த நிலையில இருக்கிறதுக்கு அதுதான் படி, அதுல கால் வச்சுதான் அங்கால வர வேணும். அதான் இதுக்கு விளக்கம்.
இதுல உண்மையில ஒரு துறப்பான விளக்கம் கொடுத்தீர்கள். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் இருக்கின்றன. இதுல இன்னொரு கேள்வியை பார்க்குமா டாக்டர்?
நிச்சயமாக.
இப்ப இதுல நீங்கள் ஏற்கனவே சில விஷயங்கள் கேட்டுத்தான் அவர் கேட்கிறார்கள் என்றாலும், இதுல நான் இங்க முக்கியமாக நான் குறிப்பில் எழுதி வைக்கிறேன் என்றால், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது, தயவு செய்து விளக்கம்.
அதுதான் நான் சொன்னேன், இந்த ரகசியத்தை போல, அதாவது எல்லாவற்றையும் அதாவது கொஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் வந்து வித்இன் அஸ். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும், பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்திலும் உண்டு. இதுதான் இந்த சித்தம்பலம் பேரம்பலம் தரிசனத்தை பற்றி சொல்லியிருந்தேன். இதுதான் இந்த உண்மையான விளக்கம். இங்கே இருப்பதெல்லாம் அங்கேயே உண்டு.
யூனிஃபார்ம் சொல்லல,
அதாவது வந்து சொல்லுவார்கள் கொஸ்மோஸ்ல வந்து மெக்ரோ மேனாக பார்க்கிறார்கள். கொஸ்மோஸ் இஸ் மெக்ரோ மேன், ஒரு பெரிய மகா புருஷனாக இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். இது புருஷ சூக்தம் என்று உலகத்தில் சொல்லுவார்கள். சொல்லுவார்கள் சகஸ்டசிஷ்ட சகஸ்டாட்ச சகஸ்டபாத், சகஸ்டம் என்றால் ஆயிரம், ஆயிரம் தலைகள், ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான பாதங்கள் என்று இந்த உலகம் முழுவையுமே ஒரு பெரிய மகா புருஷ வடிவிலே பார்க்கின்றது. அது முதலாவது, அதான் பெரிய கொஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன். இதைத்தான் ஸ்ரீருத்ரன் சொல்லும், கொள்ளைக்காரரும் இறைவன், கொல்லக்காரன் நீயே, கொல்லக்காரர்களின் தலைவனும் நீயே, கொலகாரன் நீயே, கொலகாரர்களின் தலைவனும் நீயே, தானியங்களை திருடுபவன் நீயே, வழிப்பறி செய்பவன் நீயே, அவர்களின் தலைவனும் நீயே, சகலமும் பார்ப்பது. இது வந்து கொஸ்மோஸ் இஸ் எ மேக்ரோ மேன், புருஷன் என்று சொல்லுகிறது. அதே மாதிரியாக மேன் இஸ் எ மைக்ரோ கொஸ்மோஸ், மனுஷனுக்குள்ள இந்த மைக்ரோ கோஸ்மோஸ், அதை சொல்றது தகர வித்யை. முதலாவது புருஷ சூக்தம், ரெண்டாவது தகர வித்யை. தகர வித்யை என்றா இந்த மனுஷனுக்குள்ளே எல்லாம் இருக்கு, அந்த தகர வித்யை தான் நான் சொன்ன சிட்டம்பல ரகசியம். எங்களுக்குள்ளே ஆத்மா இருக்குது, இருதயம் இருக்குது. அந்த இருதயம் இந்த ஹார்ட் அட்டாக் வர இடது பக்கம் இருக்கிற இருதயம் அல்ல, அது வலப்பக்கத்தில் இருக்கின்ற இருதயம். நாங்கள் நான் என்று சொல்லுகின்ற பொழுது வலப்பக்கம் தான் கைதட்டுகின்றோம். அந்த வலப்பக்கத்திலே நாங்கள் கைதட்டுகின்ற அதே இடத்திலே இருக்கின்றது நான் என்று மார்தட்டும் பெருமாளே என்று திருப்புவள்ளே வருகின்றது. இது வலப்பக்கத்திலே இருக்குது, மிச்சஸ்ல இருக்குது, ரெண்டு விடற்களை வலப்புறமாக இருக்குது, தாமரை மொட்டு போல இருக்குது, மீட்புறம் கீழ்ப்புறமாக கவிழ்ந்து இருக்குது. இது அந்த நிலையிலே இருக்கின்ற தாமரை மொட்டு ஞானம் வரும்பொழுது இந்த மலர் நிமிரம் இதை விரியும். அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் தான் சித்தம்பலம், அறிவுமயமானது. ஆன்மா அறிவு இல்லை, ஆன்மா. அங்கே சிவலிங்கம், அங்கே நடராஜர், அங்கே இந்த கொஸ்மிக் மேனிபெஸ்டேஷன் அங்கே இருக்குதா? அண்டத்தில் உள்ளது புண்டத்தில் உள்ளது, இதுதான் அதனுடைய விளக்கம். அப்ப அண்டத்தின் உள்ளே புண்டத்தில் என்னது? அப்ப இது தகர வித்யை. இது மகாநாராயண உபனிஷத்துல இருக்குது, உபனிஷத்துல இருக்குது. அதில் நான்கு வேதங்களுக்கும் புருஷ சூக்தம் உண்டு, ரிக்வேதத்தில் இருந்து புருஷ சூக்தத்தில் இருக்குது. அது கொஸ்மிக் மேனிபெஸ்டேஷன். இதுதான் கட, எல்லாவற்றையும் கடந்து அடுத்தது உள், கடவுள் எல்லாவற்றுக்கும் உள்ளே இருப்பது. தமிழ் வேர்ட் கடவுளுக்கு இணையான வேர்ட் வேறு எந்த லாங்குவேஜிலும் இல்லை என்று சொல்லி, எந்த மொழிகளிலும் இல்லை என்று சொல்லி தன்மொழி அறிந்த தனிநாயகம் அடிகள் சொல்லி இருக்கின்றார். நான் சொல்லவில்லை, இதுவும் தமிழ் மொழிக்கு பெருமை. பெருமை தமிழுக்கு கடவுள் என்ற சொல்லுக்கு அந்த ரெண்டு கோயின் வேர்ட்டுக்கு சரியான தமிழ் வேறு மொழி மொழியா இருப்பு இல்லை.
தன்னாமடிகளால் 14 மொழி தெரிந்தவர்,
30 மேலே என்று சொல்லுகிறார்.
14 மொழியில பாண்டித்யம் பெற்ற,
பாண்டித்யம் பெற்றவர், 30 மொழியுமே தெரிந்தவர். நம்முடைய தமிழராட்சி மாநாட்டை மலேசியாவில் நடத்தி காண்பித்தவர், ஈழத்து தமிழறிஞர், கத்தோலிக்க துறவி. கடவுள் என்ற சொல்லுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் உங்களுடைய பெருமை. இதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தின் உள்ளே என்ற
டாக்டர். இந்த மாதிரியான இந்த பெருமைகளை பற்றி நாங்கள் பேசும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆதாரங்களோடு விளக்கும் பொழுது அதனுடைய அந்த விளக்கமும் ஒரு செறிவாக அமையும். அதே நேரத்தில் அது மனதில் அவங்க வந்து நிலைத்து நிற்கும்.
அதை பிராக்டிஸ் பண்ண வேணும். அதாவது தானமும் தபமும் தான் செய்வராயும் வானவர் நாடு வலிவிறந்திடுமே. நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் சரி, எவ்வளவு சச்சங்களுக்கு போனாலும் சரி, நீங்கள் உங்கள் கையால ஒரு பூவெடுத்து உங்கள் வாயால ஒரு நாமம் சொல்லி உங்கள் மனதில நந்திரத்தை ஜபித்து கும்பிட்டாத்தான் இந்த ஞானம் கிட்டும். இது தனியா வானொலியிலே கேட்டு அல்லது சங்கங்கள் சதகளுக்கு போயிருந்து திருப்பணிகள் செய்து வருகின்ற ஞானம் அல்ல.
அது சரி,
இது இப்படி செய்தால்தான் வரும். இதை கேட்டுக்கொண்டு ஒரு பழம் வைக்கிறது, ஒரு பூ வைக்கிறது, ஒரு தண்ணி வைக்கிறது. இயல் மாணவர்கள் சாம்பராணி தீப தீபம் காட்டுறது மற்றும் அதோட ஒரு சிவனுடைய நாமத்தை அல்லது உங்களுடைய குருமாப்பிட்ட மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி உருவேற்றுவது. இது புதினமான நாள், தைப்பூசி தினத்திலே அந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்ல மந்திர சித்திகர் இப்படி ஆயிரக்கணக்கான வரவு இப்படி சொல்லி சொல்லி வரத்தான் இது வரும். சாரதாதேவியா சொல்லியிருக்கிறார், ராமகிருஷ்ணுடைய புனிமையார் சாரதாதேவியார், தினமும் இந்த சந்தி பொழுது காலை இரவு, காலை பொழுதும் மாலை பொழுதும் ரெண்டு நேரமும் யூ ஜபா இன் மெடிடேஷன். எப்ப இந்த டிவைன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போகுது என்று ஒருவருக்குமே தெரியாது. தேர் இஸ் நோ ப்ரீமோனிஷன், அதெல்லாம் முன்னறிவித்தல் கொடுத்துட்டு வராது. அது திடீரென்று ஒரு நாளைக்கு வரும். எவ்வளவு டிஸ்டர்ப் உனக்கு இருந்தாலும், எவ்வளவு துன்பதம்பங்கள் இடையவர்கள் இருந்தாலும், இதை இடையறாது செய்து வர வேண்டும் என்று சாரதாதேவியை சொல்லியிருக்கின்றார். அதைத்தான் நாங்களும் அன்பர்களை, என்னுடைய அரியவர்களை, மற்றவர்களை கேட்டுக்கொண்டோம். நீங்கள் இந்த சமயத்தராக இருந்தாலும் உண்மை.
நீங்கள் சொன்ன விஷயம் இந்த யூடியூப்ல நான் ஒரு பார்த்தேன், நேற்று பார்த்தேன். அதாவது வந்து இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி, ஜபித்தலினுடைய பலாபலன் என்ன என்று அமெரிக்காவில ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஒரு ஒரு குரூப் வந்து ஜபித்தவர்கள், ஒரு குரூப் ஜபிக்காமல் சும்மா உட்கார்ந்து இருந்தவர். அது அவர்கள் ஆராய்ச்சி செய்து ஜபித்தலினால் எத்தனையோ சுகதேகங்கள், எங்களுடைய உடம்புக்கு எத்தனையோ நோய்கள் நொடிகள் எல்லாம் அட்டுப்போகின்றன என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள்,
மெடிக்கல் ரிசர்ச்ல ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
என்றால் எங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு வழிமுறை, அதை செயல்முறையை நாங்கள் மறந்து போக மற்றவர்கள் இதை ஒரு விஞ்ஞான முறையிலே அணுகி அதை விளக்கும் பொழுது நாங்கள் பார்த்து வியப்படைகிறோம்.
தேவையாக இருக்கின்றது, தேவையாகவும் இருக்கின்றது. ஆகவே அந்த எங்களுடைய பயணத்திலே அந்த அந்த முயற்சி எடுக்க வேண்டும்.
கட்டாயம் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு நேரம் ஆன்மீத்து விட்டது டாக்டர். நீங்கள் இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்பும்?
இல்லை, அதை பற்றி அறிவித்தல்களை
சொல்லியிருக்கிறார்
நிலைய அதிபர் ராஜ் மேனவர்கள் கொடுப்பார்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம். நேரலை மீண்டும் சந்திப்போம்.
ஓம் நமசிவாய.